தியான் பேபி கருவறை கல்வி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கல்வி என்பது முழுமையானது, முழுமையாக இருக்க வேண்டிய ஒன்று. இந்த உலகத்துல கத்துக் கொடுக்கறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு. எத்தனை பேர் முழுசா கத்துக்கிறோம்? யார் அதை நல்லா கத்துக்கிறா? யார் அதுல சிறந்து விளங்குறா? இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிறவியிலேந்தே அமையிற இயல்பான குணங்கள் தான் அவங்கள மென்மேலும் மேல கொண்டு போறதுங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. இந்த உலகத்துல கத்துக் கொடுக்கறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் போதும் அதை எப்படி கத்துக்கிறது, ஹவு டு லேர்ன், டு லேர்ன் அப்படிங்கிற விஷயத்த இப்ப டீப்பா பார்க்க போறோம் இந்த தியான் பேபி ப்ரீநேட்டல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ல. கருவில் இருக்கும்போது குழந்தைக்கு இந்த எல்லா விஷயங்களையும் கொடுக்க முடியுமா? எப்படி கொடுக்கறது? எப்பப்ப கொடுக்கறது? இது கண்டிப்பா சாத்தியமா? இத்தனை கேள்விகளுக்கும் கண்டிப்பாக நல்ல முறையில் பதில் சொல்ல வருகிறது தியான் பேபி ப்ரீநேட்டல் எஜுகேஷன் ப்ரோக்ராம். அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது மங்கையராய் பிறத்தல். அப்பெண்மைக்கு பெருமை சேர்ப்பதோ தாய்மை. தாய்மை பெண்மையின் முழுமை. தாய்மை ஒவ்வொரு பெண்ணின் கனவு, லட்சியம். அத்தாய்மை சந்தோஷமானதாகவும் மன நிறைவுடனும் ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும் என்பது எல்லோரது ஆசை. அதனினும் முக்கியம் பிறக்கும் குழந்தை ஆயுள், ஆரோக்கியம், அழகு மற்றும் அறிவுடன் பிறக்க வேண்டும் என்பது. இத்தனையும் முடியுமா? ஆம், இத்தனையும் இன்பமாக முடியும். பெண் நினைத்தால், அதிலும் தாய் நினைத்தால், அதிலும் கர்ப்பிணி பெண் நினைத்தால். ஆம், கர்ப்பிணி பெண்ணால் உலகையே மாற்றி அமைக்க முடியும். சில பயிற்சியினால் அனைத்துமே சாத்தியம். இதை தியான் பேபி நிறுவனத்தின் மூலம் கருவிலிருந்தே குழந்தையின் அறிவுத்திறனை மேம்படுத்தும் பயிற்சி முறையை செய்து வருகிறோம். இதில் பலவித ஆராய்ச்சி முறைகளை மேற்கொண்டு குறிப்பாக உளவியல் ரீதியாக, மருத்துவ ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக எவை எவை எப்படி எப்படி கர்ப்பிணிக்கும் கருவிற்கும் நன்மை அளிக்கிறது என்பதை படிப்படியாக ஆழமாக விரிவாக பார்க்கலாம். கருவில் இருக்கும் போதே அறிவுத்திறனை மேம்படுத்துவதா? இது என்ன புதுமை? இது அவசியம்தானா? முன்பெல்லாம் இம்மாதிரி பயிற்சி செய்துதான் அறிவாளிகள் பிறந்தார்களா? இம்மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள் தோன்றலாம். சின்ன உதாரணம், ஒரு அழகான பெரிய மரம், அதில் பூத்து குழுங்கும் மலர்கள், கனிந்து தொங்கும் சுவையான பழங்கள், அதில் இசை பரப்பும் அழகான பறவைகள், அம்மரம் தரும் குளிர்ந்த காற்றும் நிழலும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் அங்கு செல்ல ஆசைப்படுகிறீர்கள். அம்மரத்தை நினைக்கும் போதே உங்களுக்குள் ஏதோ ஒரு உற்சாகம். இவையெல்லாம் இருக்கட்டும், இந்த மரம் இவ்வளவு அழகாக இத்தனை பெருமைகளையும் தாங்கி உள்ளதே, இதற்கு காரணம் என்ன தெரியுமா? எது தெரியுமா? நம் கண்ணுக்கு தெரியாமல் மண்ணுக்குள் மரத்தை விடவும் ஆழமாகவும் அகலமாகவும் ஊன்றி பரவி இருக்கும் வேர்தான். ஆம், வேர்தான். அதுபோன்றே இன்று சாதித்து கொடிகட்டி பறக்கும் பல மனித இனத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் அப்துல் கலாம், ஏ.ஆர். ரஹ்மான், விஸ்வநாத் ஆனந்த் போன்ற பல மனித மகான்கள் மேதைகளை கண்டு வியக்கிறோம். அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள்தான். அவர்களுக்குள் என்ன நடந்தது, எது காரணம், யோசிப்போமா? ஆம், எப்படி கண்ணுக்கு தெரியாத வேர் மரத்திற்கு ஆதாரமோ, அதேபோல் மனிதன் கண்ணுக்கு தெரியாமல், அதாவது உருவாக காரணமான தாய் தந்தை கண்ணுக்கு கூட தெரியாமல், கருவில் வளரும் நேரத்தில் ஏற்பட்ட ஏதோ ஒரு மாற்றம்தான் இம்மனிதர்களை மகான்கள் ஆக்கியது. எங்காவது விதையில்லாமல் விருட்சம் வருமா? விதையே போடவில்லை விருட்சம் வந்தது என்றால் நம்புவோமா? ஒன்று, நாமாக விதைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் காட்டு மரங்கள் போல அதிர்ஷ்டவசமாக எங்கிருந்தோ விதை விழுந்திருக்க வேண்டும். மற்றும் ஓர் உதாரணம், நாம் 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கட்டிடத்தை கட்ட விரும்புகிறோம். அது 1000கணக்கான வருடங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆம், இடம், கட்டிடம், கட்டுமான பொருட்கள் இவற்றையெல்லாம் விட அஸ்திவாரம்தான் மிக முக்கியமானது. உண்மை, அஸ்திவாரம்தான் மிக மிக முக்கியமானது. நாம் நினைக்கலாம், எனது வீட்டுச் சுவரை தங்கத் துகள்களால் பாலிஷ் செய்யப் போகிறோம், அதை விதவிதமாக அலங்கரிக்கப் போகிறோம், அதை பார்க்கும் என் நண்பர்களும் உறவினர்களும் அதை மெச்சி புகழ்ந்து பேசுகிறார்கள். என்னே உன் ரசனை, என்னே உன் கற்பனை, அப்பப்பா என்று. ஆனால் யாரும் நம் வீட்டின் அஸ்திவாரத்தை தோண்டி நாம் அதை உறுதியாக போட்டிருக்கின்றோமா இல்லையா என்று பரீட்சித்து பார்க்கப் போவதே இல்லை. யாரும் பார்க்காத, யாரது கவனத்தையும் ஈர்க்காத, யார் கண்ணுக்கும் புலப்படாத அஸ்திவாரத்திற்காக நான் ஏன் என் பணம், நேரம், உழைப்பை வீண் செய்ய வேண்டும் என்று நினைத்து உறுதியாக இல்லாத ஏதோ ஏனோ தானோவென்று அஸ்திவாரத்தை போட்டால் கட்டிடத்தின் உறுதி, நீடிப்பு ஜன்னல் மட்டத்திற்கு மேல் போகுமா? தயவு செய்து சிந்திக்க வேண்டும். ஒரு கட்டிடத்திற்கு எப்படி அஸ்திவாரம் முக்கியமோ, அது கண்ணுக்கு தெரியாதோ, அதே போல்தான் 100 வருடம் வாழ்ந்து சாதிக்கவிருக்கும் மனிதன் வாழ்வில் தாய் வயிற்றில் வளரும் இப்10 மாதம்தான் மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டம். கட்டிடத்திற்கு அரைகுறையாக உறுதியில்லாத அஸ்திவாரத்தை போட்டுவிட்டு கட்டிடம் இடிந்த பின் நமக்கு ஞானோதயம் வந்தால் கூட ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஏனெனில் சாதாரண மண் கற்களால் ஆனதுதானே. எனவே மீண்டும் கட்டிடத்தை இடித்து மீண்டும் அஸ்திவாரத்தை தோண்டி தரமான சிமெண்ட் மற்றும் கற்களால் உறுதியான ஆழமான அஸ்திவாரத்தை மீண்டும் ஏற்படுத்தி கட்டிடத்தை பெரிதாக்கி விடலாம். ஆனால் ஒரு முறை இப்பூமிக்கு தாயின் வயிற்றிலிருந்து வெளிவந்த குழந்தையை, இக்குழந்தைக்கு வயிற்றிலிருக்கும் போதே ஆழமான அறிவு, தெளிவு, ஞானம், தைரியம், தன்னம்பிக்கை, இந்த கலவையை, ஆழமான அஸ்திவாரத்தை கொடுக்க தவறிவிட்டேனே என்று நினைத்து நமக்கு தாமதமாக ஞானோதயம் பிறந்தாலும், குழந்தையிடம் போய், குழந்தாய், மீண்டும் ஒரு முறை என் வயிற்றுக்குள் செல், உனக்கு சிறந்த அஸ்திவாரம் போடுகிறேன் என்று சொல்ல முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. இவ்வகையில் கட்டிடத்திற்கு கூட மறுவாழ்வு கொடுத்து விட முடியும். ஆனால் மனிதனுக்கோ அதுவும் கடினம்தான். ஆகையால் தயவு செய்து நாம் ஒவ்வொருவரும் இவ்வுலகத்திற்கு வர இருக்கும் அற்புதமான பொக்கிஷங்களான குழந்தைகளுக்கு அற்புதமான, ஆழமான, உறுதியான அஸ்திவாரம் போட உதவுவோம். அதற்காக அற்புதமான உளவியல் ரீதியாகவும், ஆன்மீக ரீதியாகவும், விஞ்ஞான ரீதியாகவும், மருத்துவ ரீதியாகவும் ஆராய்ச்சி செய்யப்பட்ட சிறந்த பயிற்சிகள் காத்திருக்கையில் அதை பயன்படுத்திக் கொள்ளலாமே. தாய்மையில் ஆன்மீகமும் அறிவியலும். கருத்தரிப்பது, அக்கருவை 10 மாதம் சுகமாக சுமப்பது, ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுப்பது என்பது சுலபமான காரியம் அல்ல. எத்தனைதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும், எத்தனைதான் அறிவியல் முன்னேற்றம் அடைந்தாலும், குழந்தைக்காக ஏங்கும் பல பெற்றோர்கள் இவ்வுலகில் எத்தனையோ பேர், மருத்துவர்கள் உட்பட இருக்கிறார்களே. அதை பல கோணங்களில் ஆராய்வோமா? திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று ஓர் பொதுமொழி உண்டல்லவா? சரி, அதன்படி சொர்க்கத்தில் யார் இருந்து திருமணத்தை நிச்சயிக்கிறார்கள்? நாம் நினைப்போம் கடவுள் அல்லது நம் முன்னோர்கள் என்று. கடவுள் இருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் நம்மில் எத்தனை பேர் கடவுளை பார்த்திருக்கிறோம் அல்லது பார்த்தவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள்? உண்மை என்ன தெரியுமா? குழந்தைதான் சொர்க்கத்தில் இருந்து தான் போய் பிறக்க வேண்டும் என்று நினைக்கின்ற தாயையும் தந்தையையும் இணைப்பதற்காக திருமணத்தை நிச்சயிக்கின்றது. வேதங்களும் உபநிடதங்களும், வேதாந்த ரகசியம் போன்ற புத்தகங்களும், ஸ்பிரிச்சுவல் இன் ரியாலிட்டி போன்ற வேத விஞ்ஞான ஆய்வுகளும் நீங்கள் படித்தோ பார்த்தோ இருந்தால் அதில் உங்களுக்கு ஓரளவு உண்மை புரியும். இவைகள் எல்லாம் சொல்வன என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் அதற்கே உரிய முன்ஜென்ம அனுபவத்தின்படி தனக்கு இப்படிப்பட்ட தாய்தான் தந்தைதான் வரவேண்டும் என்று தவம் இருந்து அவர்களை தேர்ந்தெடுத்து வருகிறது என்பதைத்தான். அக்குழந்தையின் ஆசைப்படிதான் சொந்தங்களுக்குள்ளும் ஒரே ஊருக்குள்ளும் பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுகின்ற திருமணங்களும் இனம் மொழி மதம் நாடு கடந்து காதல் திருமணமாகவும் அமைகிறது. சரி, இது ஆன்மீகவாதிகளுக்கு ஓகே. விஞ்ஞான பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் புரிந்து கொள்பவர்களுக்கு விஞ்ஞானம் கூறும் விளக்கம், அணுக்களால் ஆனது உலகம், அணுக்களாலும் பஞ்சபூதத்தின் விகிதாச்சாரத்தினாலும் பலவாக வடிவெடுத்த இவ்வுலகத்தில் சில அணுக்கள் அதன் ஃப்ரீக்வன்சி என்ன அழைக்கப்படுகின்ற அலைவரிசைக்கு ஏற்ற மற்ற அணுக்களுடன் தொடர்பு கொள்கின்றன. அதன்படி ஒரு அணு, அதாவது ஒரு குழந்தை, அதற்கேற்ற அதன் அலைவரிசைக்கு ஒத்துப்போகின்ற மற்ற அணுக்களை, அதாவது தாய் தந்தையை அடைய நினைக்கின்றது. என்னதான் ஆன்மா, அணு, அலைவரிசை என்றாலும் கருத்தரித்து கர்ப்பம் சுமந்து பெற்றெடுப்பது அற்புதமான விஷயமே. சரி, கருத்துக்கு வரலாம். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது, அதுவும் குழந்தையினால்தான் என்றால் ஏன் சிலருக்கு மட்டும் உடனே குழந்தை பேரும், சிலருக்கு 5 ஆண்டு 10 ஆண்டுகள் கழித்தும், சிலருக்கு குழந்தையே இல்லாமலும் போவது ஏன்? அதற்கும் வேத விஞ்ஞான கலவையின் விளக்கம் என்ன தெரியுமா? 5 அல்லது 10 வருடங்கள் கழித்து குழந்தை பிறப்பதன் காரணம் என்ன தெரியுமா? தனக்கு அதிக அன்பும் அதிக முக்கியத்துவமும் வேண்டும் என்பதுதான். யோசித்து பாருங்கள், 5 வருடம் அல்லது 10 வருடங்கள் தவமாய் தவமிருந்து குழந்தை பிறந்தால் அக்குழந்தையை நாம் எப்படியெல்லாம் கவனிப்போம்? ஏனெனில் அதன் மதிப்பு நமக்கு அதிகமாக தெரிவதனால். அக்குழந்தையே அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கும் அக்குடும்பத்திற்கு. அதைத்தான் அக்குழந்தையும் விரும்புகின்றது. குழந்தையே பிறக்காததற்கு காரணம் பைபிளிலும் வேதமும் சொல்வது அதை பொம்மை கல்யாணம் என்றும். அறிவியல் பற்பல காரணங்களும் விஞ்ஞானம் இணைப்பு ஈர்ப்பு இல்லாததால் என்றும் பெண்மையின் பெருமையை தாய்மையின் தனித்துவத்தை அருமையாக அடுத்தடுத்து காண்போம். தாய்மையின் அருமை உணர்த்தும் உண்மை சம்பவம். 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முக்கிய நகரத்தின் பெரியதொரு மருத்துவமனையில் தியான் பேபி தெரப்பியை கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுத்து ஆய்வு செய்து கொண்டிருந்த சமயம் அம்மருத்துவர் மகப்பேறு துறையில் குறிப்பாக செயற்கை முறை கருத்தரிப்பில் அரிய சாதனை செய்து கொண்டு வந்த சமயம் அம்மருத்துவர் என்னிடம் ஒரு நாள் சொன்னார், இந்த பயிற்சி முடிந்த பின் என்னிடம் வரும் கணவனும் மனைவியும் உற்சாகமாகவும் தெளிவாகவும் காணப்படுகிறார்கள். பயிற்சி செய்யும் போது தங்கள் குழந்தை வயிற்றில் சந்தோஷமாக உதைப்பதை ஆனந்தமாக அனுபவிக்க முடிகிறது என்கிறார்கள். அவர்களது உடல் ஆரோக்கிய நிலையிலும் பயிற்சிக்கு பின் சில முன்னேற்றத்தையும் என்னால் காண முடிகிறது. ஆகையால் எவ்வாறு பயிற்சி நடக்கிறது என்பதை காண வேண்டும் என்று தன் விருப்பத்தை தெரிவித்தார். அன்றிரவு நடந்த பயிற்சியில் அவரும் கலந்து கொண்டார். அறிமுக வகுப்பு நடந்து பயிற்சியும் நடந்தது. அப்போது கர்ப்பிணியின் வயிற்றில் குழந்தையின் அசைவை ஆசையாசையாக தொட்டு தொட்டு உணர்ந்தார். கொடுக்கும் ஒவ்வொரு மாத பயிற்சியையும் பல கோணங்களில் கேட்டறிந்து கொண்டார். பயிற்சி அனைத்தும் முடிந்து அனைவரும் சென்ற பின் திரும்புகையில் அம்மருத்துவரின் கண்களில் கண்ணீர் துளிகளை கண்டவுடன் செய்வதறியாது தவித்து அவரிடம் மௌனமாய் கேட்டேன், காலையிலிருந்து நானும் பார்க்கிறேன், எத்தனையோ பெரியவர்கள் உங்களிடம் வந்து உங்களால் தான் என் மகனுக்கு பிள்ளை பிறந்தது, உங்களால் தான் என் மகளுக்கு குழந்தை பேறு கிடைத்தது என்று மனதார உங்களை வணங்கி வாழ்த்துகின்றார்கள். அப்படி இவ்வளவு பெரிய சேவை செய்யும் தாங்கள் கண்ணீர் சிந்துவதன் அர்த்தம் அறியலாமா என்றபோது கண்ணீரை துடைத்து நிதானமான குரலில் அவர் சொன்னது இதோ, தாய்மையின் அருமையை உணர்த்துவதற்காக நான் இப்போது சொல்வதை என் பெயர் குறிப்பிடாமல் நீங்கள் தாயாக தந்தையாக போகிறவர்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆரம்பித்தது அவர் சொன்னது. எங்களுக்கு திருமணம் நடந்து 20 ஆண்டுகள் ஆகின்றன. எங்கள் இருவருக்கும் உடலளவில் மருத்துவ ரீதியாக எந்த குறையும் கிடையாது. முதல் 5 வருடங்கள் கருத்தரிக்காததை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதன்பின் முறையான மருத்துவ ரீதியாக எடுத்துக்கொண்டோம். அப்போதும் கருத்தரிக்காததால் இனிமேலும் தாமதிக்க வேண்டாம் என்று நினைத்து செயற்கை முறை கருத்தரிப்பிற்கு தயாரானோம். செயற்கை முறை கருத்தரிப்பில் பல நடைமுறை கஷ்டங்கள் உள்ளன. பல லட்சங்கள் செலவிடுவதோடு மட்டுமல்லாமல் ஆகாரம், தண்ணீர், அதிகமான மருந்து மாத்திரைகள், முழு நேர ஓய்வு என்று உடலும் மனமும் அதிகமான வருத்துதலுக்கு ஆளாவதோடு மட்டுமின்றி 2 முறைக்கு மேல் செயற்கை முறை கருத்தரிப்புக்கு ஆளானால் 40 வயதிற்கு மேல் ஒரு பெண்ணின் உடலும் உள்ளமும் பாதிக்கு மேல் அயர்ந்துவிடும் என்று பல உண்மைகள் தெரிந்தும் 2 முறைக்கு மேல் செயற்கை கருத்தரிப்பு முறையை முயற்சித்து பலனில்லாமல் தோல்வியடைந்தோம். அதன்பின் நானும் என் கணவரும் இம்மருத்துவமனை இதர அலுவல்களையும் ஒருவரிடம் ஒப்படைத்துவிட்டு லண்டன், அமெரிக்கா என்று பல இடங்களுக்கு சென்று அறிவியல் வளர்ச்சியால் உருவான பல கருத்தரிப்பு முறைகளை நாங்கள் பயின்று எங்களுக்குள்ளும் அதை நடைமுறைப்படுத்தினோம். எங்களுக்குள் வளர்த்த அறிவால் இன்று இத்தனை குழந்தைகள் நாங்கள் கொடுக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு அது உபயோகப்படவில்லை. பின்பு என் உறவினரின் குழந்தை ஒன்றை பிறந்தவுடன் தத்தெடுத்து வளர்த்து என் அறிவுக்கும் ஆஸ்திக்கும் வாரிசுகள் கிடைத்தாலும் கூட என் குழந்தையை நான் சுமந்து அதன் அசைவை ரசித்து பார்க்கும் அனுபவம் கிடைக்காததை நினைத்து நினைத்து இன்றளவும் மனம் வேதனைப்படத்தான் செய்கிறது என்றார். செயற்கையோ இயற்கையோ, அக்குழந்தை நினைத்தாலே அன்றி நாம் தாயாக முடியாது. தாய்மை அவ்வளவு பெரிய வரம். கருவாய் உருவாகும் குழந்தையின் எதிர்பார்ப்பு. கொஞ்சம் கற்பனையில் கார்ட்டூன் பார்க்கலாமா? உலகில் உள்ள எல்லா தாய் தந்தைகளும் தங்களது கைகளை மேலே தூக்கி ஆகாயத்தில் குழந்தையை பார்த்து எங்களுக்குள் வா, எங்களுக்குள் வா என்று அழைக்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது அக்குழந்தைக்கு அதிகமான சாய்ஸ். எங்கு வேண்டுமானாலும் எவருக்கேனும் போகலாம். திருபாய் அம்பானி வீட்டிற்கு, இன்னொரு குழந்தை ஒபாமா வீட்டிற்கு, இன்னொரு குழந்தையாக விஞ்ஞானிக்கு, மேதைக்கு எங்கு வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் அக்குழந்தை அவர்கள் எல்லோரையும் விட்டு உங்களுக்கு குழந்தையாக அவதரிப்பதை என்னவென்று சொல்வது? இதற்கு முன் இந்த பரந்த பிரபஞ்சத்தில் சுதந்திரமாக இருந்த இந்த உயிர் உங்களை தாயாக தந்தையாக பார்க்க வேண்டும் என்பதற்காக உங்களது சின்ன கருவறையில் இருட்டறையில் செய்யும் தவத்திற்கும் தியானத்திற்கும் எப்படி நன்றி சொல்லப் போகிறோம்? எந்த அளவிற்கு அந்த குழந்தையின் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கப் போகிறோம்? அக்குழந்தைக்கு நம்மேல் எத்தனை நம்பிக்கை! அப்பப்பா, தாயாவதும் தந்தையாவதும் ஒரு ஆனந்தமான அதிசயமே. ஒவ்வொரு உயிர்க்கும் தியான் பேபியில் நாம் குறிக்கும் கொடுக்கும் பயிற்சியும் இப்பந்தத்தை, அதாவது தாய் சே தந்தையின் இவர்களுக்கு இடையேயான பந்தத்தை ஆழப்படுத்தத்தான். கர்ப்ப காலத்தில் தாய் உண்ணும் உணவு மட்டுமே, அதிலுள்ள சத்துக்கள் மட்டுமே சென்றடையும் என்று என்ன வேண்டாம். தாயின் மனோநிலையான சந்தோஷம், துக்கம், சோகம், உற்சாகம், கோபம் என்று எல்லாவித உணர்வுகளும் குழந்தையை சென்றடையும். எண்ணங்கள் எப்படி குழந்தையை சென்றடையும்? அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? தெளிவாக பார்க்கலாம். உடல், உடல் உறுப்புகள் மற்றும் எண்ணங்கள் வெவ்வேறானவை என்று சொல்ல முடியாது. இரண்டும் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டவைதான். அது எப்படி? பயம் என்பது ஒரு எண்ணம், உணர்வு. இதயம் ஒரு உறுப்பு. அது ஒரு நிமிடத்திற்கு 72 முறை துடிக்க வேண்டும். இப்போது நம் முன்னே எதிர்பாராத விதமாக ஒரு பூனை வந்து விழுகிறது. அதை கண்டு பயந்தவுடன் இருதயம் ஒரு நிமிடத்திற்கு 140 முறை துடிக்கிறது. உணர்வு உறுப்புக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றதுதானே? அவ்வாறுதான் கர்ப்பிணியின் எண்ணங்கள் கருவை சென்றடைவதும். குழந்தை இவ்வுலகிற்கு வரும் வரை அதுவும் உடலில் ஒரு உறுப்புதான், தனி உயிர் அல்ல. தனித்தனி உயிர் என்றால் தனித்தனியாக ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தை ஒன்றும் மூக்கை மட்டும் வயிற்றின் வெளியே விட்டு ஆக்சிஜன் பிராணவாயு எடுத்துக்கொள்வதில்லையே. அதனால் உறுப்பில் என்ன மாற்றமோ அதே மாற்றம்தான் கருவிற்குள்ளும். குழந்தை பிறந்தவுடன் ஒரு சில விஷயங்கள், எடுத்துக்காட்டாக கணவன் மனைவிக்குள் அல்லது உறவினர்களுடன் ஏற்படும் தர்க்கம் மற்றும் சண்டைகள் அக்குழந்தைக்கு தெரிய வேண்டாம் என்று நாம் நினைத்தால் அது மிகவும் எளிது. அக்குழந்தையை அடுத்தொரு அறையில் வைத்து மூடிவிட்டு வெளியில் வந்து நாம் என்ன சண்டை சச்சரவு செய்தாலும் அக்குழந்தைக்கு தெரிய போவது இல்லை. ஆனால் இப்பத்து மாதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நொடியும் தாய்க்குள்ளேயே இருந்து தாய் சாப்பிடுவதை சாப்பிட்டு சுவாசிப்பதை சுவாசித்து பார்ப்பதை பார்த்து கேட்பதை கேட்டு இருக்கும் இக்குழந்தையிடம் கருவிடம் இருந்து நாம் எதையும் மறைக்கவே முடியாது. கருவிடம் அதிகமாக கிரகிப்புத்தன்மை இருப்பதால் நாம் அக்கருவிற்கு நல்லதையே கொடுக்க வேண்டியது நம் கடமை. நல்லதை பார்த்து நல்லதை கேட்டு நல்லவைகளை நினைத்து அக்கரு நம் மீது கொண்ட நம்பிக்கைக்கு நற்பாத்திரமாவது நம் கடமை. கருவின் 100,000 நியூரானும் கிருஷ்ணனின் விளக்கமும். 4வது மாதத்தில் ஒரு நிமிடத்திற்கு கருவிற்குள் 250,000 நியூரான்கள் உருவாகின்றன. இதில் சரிபாதி நியூரான்கள் வளர்ச்சிக்கு போதுமானது. மீதி உள்ள 100,000 நியூரான்கள் தாயிடம் இருந்தும் தந்தையிடம் இருந்தும் அன்பையும் அறிவார்ந்த விஷயங்களையும் எதிர்பார்க்கின்றன. அன்பையும் அறிவையும் கொடுக்க கொடுக்க அதை ஈர்த்து இரத்தத்தோடு கலந்து கொள்கிறது. அது அக்குழந்தையின் பண்பாகவும் குணமாகவும் மாறுகிறது. அப்படி ஒன்றுமே நாம் கொடுக்கவில்லை என்றால் இந்த நியூரான்கள் பக்க விளைவை ஒன்றும் ஏற்படுத்துவதில்லை, ஆனால் உபயோகமற்று அழிந்து விடுகின்றது. ஆக இப்போது அனைத்தும் பெற்றோர்கள் கையில்தான் இருக்கிறது. நியூரான்களை பயன்படுத்திக் கொள்ளப் போகிறோமா அல்லது வீணடிக்கப் போகிறோமா என்பதே. இன்று இத்தனை ஆராய்ச்சிக்கு பின் மருத்துவ ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் நியூரான்களையும் அதன் எண்ணிக்கையையும் அதன் ஈர்ப்புத்தன்மையையும் பற்றி பேசுகிறோம். ஆனால் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இதை கிருஷ்ண பகவான் அர்ஜுனனிடம் சொல்லியாகிவிட்டது. எப்பொழுது எப்படி என்று சிறிது பார்ப்போமா? குருக்ஷேத்திரத்தில் யுத்த களத்தில் கிருஷ்ணன் தேரோட்டியாகவும் தேரில் அர்ஜுனன் இருந்தபோது கௌரவர்கள் சக்கரவியூகம் என்ற போர்க்குளத்தில் உபயோகிக்கும் ஒரு அரிய யுக்தியை போட்டுவிடுகிறார்கள். அப்போது அர்ஜுனன் கிருஷ்ணனிடம், சக்கரவியூகத்திற்கு செல்வதற்கான ரகசியம் உனக்கும் எனக்கும் சூரிய பகவானுக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாதே. இப்பொழுது கிருஷ்ணா, தேரோட்டியான நீ செல்ல முடியாத நிலையில் மற்றும் நான் இங்கிருந்து என் அண்ணன் தம்பியின் படைகளை காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருக்கும்போது நம் சார்பில் நாம் யாரை அனுப்புவது என்று கேட்கிறார். அப்பொழுது கிருஷ்ணன், அர்ஜுனா, உன் மகன் அபிமன்யுவை அனுப்பு என்கிறார். அதை கேட்ட அர்ஜுனன், இந்த அற்புதமான அரிய ரகசியத்தை நான் என் மகனுக்கு கற்றுத்தர நேரமில்லாமல் போயிற்றே. வனவாசம், அஞ்ஞானவாசம், இந்திரபிரஸ்தம், போர் ஏற்பாடுகள் என்று நான் மூழ்கியிருந்தேனே, எப்படி நான் என் மகனை அனுப்புவது என்றான் அர்ஜுனன். அதற்கு கிருஷ்ணன், அர்ஜுனா, நான் உனக்கு சக்கரவியூகத்தை பற்றி உபதேசிக்கும் போது உன் மகன் அபிமன்யு உன் மனைவி சுபத்ரையின் வயிற்றில் இருக்கும் போதே கேட்டறிந்து கொண்டான். எனவே அவனால்தான் முடியும் என்றார். அதற்கு அர்ஜுனன், என்ன கிருஷ்ணா, கர்ப்பத்தில் கருவாயிருக்கும் போது கேட்ட ஒன்றை இப்படி இவ்வளவு உறுதியாக முடியும் என்கிறீர்கள் என்றார். அதற்கு கிருஷ்ணன், அர்ஜுனா நன்றாக கேள். ஒரு குழந்தை வெளி உலகிற்கு வந்த பின்பு ஒரு சொல்லை ஒரு செயலை 100,000 முறை சொல்வதும் செய்வதும் சரி, அதே விஷயத்தை கருவில் இருக்கும் போது ஒரு முறை சொல்வதும் செய்வதும் சரி என்று கருவின் அபரிமிதமான கிரகிப்பு சக்தியை பற்றி விளக்குகிறார். ஆக இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லும் 100,000 நியூரான்ஸும் என்றோ கிருஷ்ணர் சொன்னதும் சரியாகத்தானே உள்ளது. ஆம், கருவின் கிரகிப்பு சக்தி அவ்வளவு அற்புதமானது. உதாரணமாக, நாம் ஒவ்வொருவரும் பிறக்கும் போது 3 கிலோ அல்லது 3.5 கிலோ குழந்தையாக பிறக்கின்றோம். நாம் பிறக்கும் போது நமக்கு சின்ன சின்ன கண்கள், சின்ன மூக்கு, சின்ன கை கால்கள் இருந்தன. நாம் வளர வளர, வயது ஏற ஏற நம் கண்கள் மூக்கு பெரிதாயின, கால் கைகள் பெரிதாக வளர்ந்தன. நாம் பிறக்கும் போது நம்மில் எது இருந்ததோ அது பெரிதானது அன்றி, நாம் வளர்ந்து வரும்போது நமக்கு புதிதாக 3வதாக ஒரு கண்ணோ, 2வதான புதிய மூக்கோ, 3வது கையோ காலோ வளரவில்லை. அதே போன்றே நாம் பிறக்கும் போது எந்த அளவு அறிவு தெளிவு ஞானத்தை கிரகித்துக் கொள்ளும் தன்மையோடு பிறக்கின்றோமோ அதைத்தான் விரிவுபடுத்த முடியுமே அன்றி, இல்லாத ஒன்றை விரிவாக்குவது அல்லது புதிதாக உருவாக்குவது மிகவும் கடினமான ஒன்றாகும். ஆகையால் குழந்தை கருவில் இருக்கும் போதே இதற்கான நல்ல அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தாயின் இன்றியமையாத கடமையாகும். இதைத்தான் தியான் பேபி பயிற்சி முறையில் படிப்படியாக கருவின் வளர்ச்சிக்கு மாதா மதத்திற்கு ஏற்றவாறு பல பயிற்சி முறைகளை முறையாக வடிவமைத்து கொடுக்கின்றோம். கர்ப்ப காலத்தில் நாம் சாப்பிடும் சாப்பாடு மட்டும் குழந்தையை சென்றடையாது. எண்ணங்கள், சிந்தனைகள், சந்தோஷம், துக்கம், கோபம், வருத்தம், பரவசம், ஆனந்தம், சுகம், இவை அத்தனையுமே குழந்தையை சென்றடையும். ஜீன்ஸ், இதை பற்றி சிறிது பார்ப்போமா? என்னதான் நல்ல மனநிலையில் நல்லதே படித்து கேட்டு இருந்தாலும் ஜீன்ஸ் தானே முக்கியத்துவம் பெற்றிருக்கும்? இந்த கேள்வி உங்கள் பலரில் பிறக்கலாம். உதாரணமாக, நம்மிடம் பலர் இக்கேள்வியை கேட்பதுண்டு. என் தாய் தந்தை வழியில் சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோய் போன்றவை உள்ளன. என் கணவர் வீட்டில் அனைவருக்கும் மன அழுத்தம், கோபம் போன்றவை உள்ளன. எனவே கருவில் இருக்கும் என் குழந்தைக்குள் இந்த ஜீன்ஸ் தானே வேலை செய்யும் என்பதுதான். நாம் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி பார்ப்போமா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு சிகப்பு வர்ண பூ பூக்கும் ஒரு செடி. உங்கள் கணவர் ஒரு சிகப்பு வர்ண பூ பூக்கும் ஒரு செடி. உங்கள் இருவருக்கும் எந்த வர்ண பூ பூக்கும் செடி பிறக்கும்? ஆம், நீங்கள் சொல்வீர்கள், சிகப்புதான் என்று. செடி வளர்ந்து பூ பூத்த பின் அதன் வர்ணத்தை மாற்றுவது என்பது முடியாத காரியம். ஆனால் விதையாக விழுந்து முளைத்து வரும்போதே அக்குறுஞ்செடியோடு ஒரு வெள்ளை பூ பூக்கும் குறுஞ்செடியை சேர்த்து ஒட்டு வைத்தால் வெள்ளையும் சிகப்பும் சேர்ந்து ஒரு ரோஸ் நிறம் உள்ள பூ கிடைக்கும். இல்லை இல்லை, எனக்கு வெண்மை நிறம் கொண்ட மலர்தான் வேண்டும் என்றால் ஒரு சிகப்பு வர்ண பூச்செடியோடு 10 முதல் 100 வரையிலான வெண்மை பூச்செடிகளை கொண்டு ஒட்டு வைத்தால் சிகப்பு வர்ணம் காணாமலே போய்விடும், வெண்மை நிறம் மேலோங்கி இருக்கும். முன்பெல்லாம் தாய் தந்தைக்கு உள்ள நோய் அப்படியே குழந்தைக்கும் இருக்கும். குறிப்பாக HIV உள்ள தாய் தந்தைக்கு HIV குழந்தைகளே பிறப்பதுண்டு. ஆனால் தற்போது கருவை பற்றிய பல ஆராய்ச்சிக்கு பின் கருவையும் அதன் சக்தியையும் அதன் கிரகிப்புத்தன்மையையும் அடாப்டேஷன் பவர் ஆஃப் நியூ மெடிசன்ஸ் மருத்துவ தன்மையையும் அறிந்த பின் இப்போது HIV உள்ள தாயின் கருவில் குழந்தை இருக்கும் போதே அதை சரியான மருத்துவ முறையை கையாண்டால் குழந்தை HIV இல்லாத நல்ல குழந்தையாக பிறக்கின்றது என்பதை நாம் தற்போது பல செய்தித்தாள்களில் வாசித்திருக்கிறோம் அல்லவா? இதற்கெல்லாம் காரணம் லைஃப் செல்ஸ், ஸ்டெம் செல்ஸ் என்று சொல்கிறோமே அவைகள்தான். குழந்தை பிறக்கும்போது கொஞ்சம் ஸ்டெம் செல்ஸை சேகரித்து பதப்பெட்டியில் வைத்து அதை 30 வருடங்கள் கழித்து கூட நமக்குள் செலுத்தினால் அத்தனை வளர்ச்சியையும் தரும். அத்தகு அற்புதமான ஸ்டெம் செல்ஸ் கருவில் இருக்கும் போது, கோடி கோடியாக உயிர்ப்போடு இருக்கும் போது எவ்வளவு சக்தி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அவற்றை ஊக்கப்படுத்துவதால் தான் நோயுள்ள பெற்றோர்களுக்கும் நோயற்ற குழந்தைகள் பிறக்கின்றார்கள். நம் குழந்தையை நாம் எப்படி நினைக்கின்றோமோ அப்படியே பெற்றெடுக்கலாம் இக்கர்ப்ப காலத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டால். ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் தங்கள் குழந்தைகள் எல்லாவற்றிலும் சிறப்பாக வரவேண்டும் என்ற நினைப்பும், அதற்காக எல்லாவற்றையும் அக்குழந்தையின் மூளையில் நிறைத்துவிட எல்லா வகுப்புகளுக்கும் பயிற்சிகளுக்கும் கொடுக்க தயார் நிலையில்தான் உள்ளனர். அது சிறந்த விஷயமும் கூடத்தான். ஆனால் அதற்கு நாம் சில விஷயங்களை செய்ய வேண்டியுள்ளது. சிறு பிராயத்தில் இருந்தே, குறிப்பாக கருவில் இருக்கும் பொழுதே, உதாரணமாக 200 மில்லி பிடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் 10 லிட்டர் பாலை ஊற்ற முடியுமா? மீறி ஊற்றினால் நிரம்பி வழியும், அதற்கும் மேல் திணித்து ஊற்றினால் அப்பாத்திரமே விரிசல் அடையும் வாய்ப்புள்ளது. இதற்கு சாமர்த்தியமான ஒரே தீர்வு, பாத்திரத்தின் கொள்ளளவை 20 லிட்டருக்கு பெரியதாக தயார் செய்வதுதான். இது எப்படி மூளைக்குள், கருவின் மூளைக்குள், குழந்தையின் மூளைக்குள் சாத்தியம்? சாத்தியமே. கருவில் 4வது மாதத்தில் ஒரு நிமிடத்திற்கு 2.5 லட்சம் நியூரான்களாக உருவானது 5வது மாதம், 6வது மாதம், 7, 8, 9, 10 மாதங்கள் ஆகும்போது ஒரு நிமிடத்திற்கு 5 லட்சம், 10 லட்சம் என்று உருவாகி ஒரு குழந்தை இவ்வுலகத்திற்கு வரும்போது 100 பில்லியன் நியூரான்களோடு பிறக்கிறது. அக்குழந்தை அமெரிக்காவில் பிறந்தாலும் சரி, புனித இந்தியாவில் பிறந்தாலும் சரி, அப்போலோ மருத்துவமனையில் பிறந்தாலும் சரி, குப்பத்தில் பிறந்தாலும் சரி, எல்லா குழந்தைகளுக்கும் 100 பில்லியன் நியூரான்களோடு தான் பிறக்கின்றன. ஆனால் எல்லோரும் அறிவிலும் தெளிவிலும் ஒரே மாதிரி இருப்பதில்லையே, எல்லோரும் சிறப்பாக இருப்பதில்லையே, ஏன்? இதற்கு காரணம் நியூரான்களுக்கு இடையே உள்ள இணைப்பு. இணைப்புதான் அறிவின் திறனை வெளிப்படுத்தவும் அதிகமாக அறிவை ஈர்த்து நிரப்புவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. எப்படி? சிறு உதாரணம் பார்க்கலாமா? உங்களது வலது பக்கத்தில் ஒரு 100 பில்லியன் முத்துக்களை குவித்து வைத்துள்ளீர்கள். அதேபோல் உங்களது இடது பக்கத்திலும் 100 பில்லியன் முத்துக்களை குவித்து வைத்திருக்கிறீர்கள். இடது பக்க குவியலை ஒரு நூல் கொண்டு கோர்த்து குவித்து வைத்துள்ளீர்கள். இப்பொழுது 2 குவியலின் மீதும் அறிவெனும் பந்துகளை மேலிருந்து போடுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். வலது பக்க குவியல் என்னாகும்? இடது பக்கத்து குவியல் பந்து என்னாகும்? வலது பக்க குவியலில் விழுந்த பந்து முத்துக்களையும் தெரித்து அதுவும் உருண்டோடும். ஆனால் இணைப்புள்ள முத்துக்குவியலில் விழுந்த பந்து கச் என்று அக்குவியலில் நிலை பெறும். அதே போலவே எல்லா குழந்தைகளும் 100 பில்லியன் நியூரான்களோடு பிறந்தாலும், கருவில் இருக்கும் போதே நியூரான்களின் நல்ல இணைப்புக்கான சக்தியோடு பிறக்கின்ற குழந்தைகள் அறிவாளியாக, சாதனை நாயகர்களாக பிறக்கின்றார்கள். அதற்காக பயிற்சியை தியான் பேபி உங்களுக்கு பயிற்றுவிக்க தயாராக இருக்கிறது. பொதுவாக ஒரு பானையை நாம் நினைத்த வடிவத்தில் செய்ய வேண்டும் என நினைத்தால், அங்கு மண் ஈரமாக இருக்கும் பொழுதே அந்த வடிவமைப்பை ஏற்படுத்திவிட வேண்டும். அல்லாது காய்ந்து வெளிவந்த பின்பு அதன் வடிவமைப்பை சீர் செய்கிறேன் என்ற பெயரில் ஏதாவது செய்தால் அது அந்த பாத்திரத்திற்கே அபாயகரமானதாக முடியும், ஆபத்தாக முடியும். அதேபோல் ஒரு குழந்தை, நம் கனவு குழந்தை எந்த மாதிரி வரவேண்டும், என்னென்ன குணாதிசயங்கள் வரவேண்டும் என்று நினைக்கிறோமோ, அதை குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே ஈரத்தன்மையுடன் வளர்ச்சிக்கும் மாறுபாட்டிற்கும் தயாராக இருக்கின்ற இந்த நேரத்திலேயே, இந்த கர்ப்ப காலத்திலேயே அதை பயன்படுத்தினால், அதற்கான எல்லா செயல்களையும் செய்தால், நாம் நினைக்கும் கனவு குழந்தையை அற்புதமாக வடிவமைத்து இந்த உலகிற்கு கொடுக்கலாம். ஒரு நல்ல விதையை எங்கு விதைப்போம், எங்கே அதிகமாக தண்ணீர் வளம் இருக்கிறதோ, எங்கே சத்துள்ள மணல் இருக்கிறதோ, அங்கே அந்த விதையை விதைத்தால் கண்டிப்பாக நல்ல விருட்சமாக ஆரோக்கியமானதாக வரும். உண்மைதானே? அந்த வகையில் குழந்தை கர்ப்பப்பையில் தண்ணீர் குடத்தில் வளமாக இருக்கும்போது இதுதான் சரியான தருணம் அறிவு என்ற விதை விதைக்க, தெளிவு என்ற விதை விதைக்க, ஞானம், தைரியம், தன்னம்பிக்கை என்ற இந்த விதைகளை விதைக்க அற்புதமான நேரம், அற்புதமான இடம் இந்த கர்ப்ப காலமும் இந்த கருவறையும் தான். இதை பல கோணங்களில் ஆராய்ந்து 4 மாதத்தில் ஆரம்பித்து 9வது மாதம் வரை ஒவ்வொரு மாதமும் கருவின் நியூரான் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு, கருவின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்றவாறு, தாயின் மனநிலையிற்கு ஏற்றவாறு மாதா மாதம் வேறு வேறு பயிற்சிகளை கொடுத்து குழந்தையின் அறிவுத்திறன், குழந்தையின் பக்குவம், குழந்தைக்கான ஆரோக்கிய நிலைகள், இது எல்லாத்தையும் படிப்படியாக முன்னேற்றுவதில் தியான் பேபி பயிற்சி உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைக்கின்றது.